நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே ியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் இன்று அதிகாலையில் வந்த ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குகின்றது. அந்த கேள்விக்குரிய பதிலை காண்பதில் மாத்திரம் இல்லாது அதை தொடர்ந்து சில சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையும் அந்த கேள்வியுடன் சேர்த்து பார்ப்போம் என்றிருக்கின்றேன். கேள்வி என்னவென்றால், பாபாஜியின் தெய்வீக குரலில் பாபாஜி தொடக்கத்தில் கூறியிருக்கின்றார், வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்திற்குள் வர வேண்டுமென்று. நாங்கள் சைவ சித்தாந்தம் படித்து கொண்டிருக்கின்றோம், கிரியா யோகம் அதன் செயல்கருவியாக அமைந்திருக்கின்றது. சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேதாந்தத்தில் இருந்து சித்தாந்தத்திற்குள் வர வேண்டும் என்று சொன்ன சொல்லின் கருத்தை அந்த அன்பர் மேலும் விளக்குமாறு கேட்டிருக்கின்றார். ஆகவே அது எங்களுடைய சித்தாந்தத்திற்குரிய அடிப்படை கருத்துக்களுடன் சேர்த்து பார்ப்போம் என்று நினைத்தேன். முதலாவதாக, வேதாந்தம் என்பது, வேதாந்த கொள்கை என்பது கடவுள் மட்டும்தான் உண்டு, இந்த மற்றைய பொருட்கள் எல்லாம் பரபிரம்மத்திலிருந்து உருவானவை என்று சொல்லுகின்றது. இதை ஆதிசங்கரர் எடுத்து கூறியிருக்கின்றார் உலகத்திற்கு. அதற்கு ஒரு பெயரும் உண்டு. அவருடைய இந்த சொற்களுக்கு ஆன்மவாதம் என்று சொல்கின்றது, ஏக ஆன்மவாதம் என்று. ஆகவே இதுதான் வேதாந்தம். இதிலிருந்து சித்தாந்தத்திற்குள் வரும்படி பாபாஜி சொல்லியிருக்கின்றார். இந்த நிலை முடித்து, ஓ இந்த நிலையிலிருந்து சித்தாந்தம் என்பது ஒரு முடிந்த முடிவாக சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வேதாந்தத்தில் இருந்து சித்தாந்தத்திற்கு வந்தவர்கள்தான் கூடுதலாக சித்தாந்தத்தில் நிலைப்பட்டு நிற்க முடியும், அதன் வழி செல்ல முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது பாபாஜியால். இன்னொரு விளக்கமும் தொடக்கத்தில் எங்களுடைய சாதகர்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். வேதாந்தம் என்பது ஒரு தியரி என்று எடுத்தீர்கள் என்றால், சித்தாந்தம் என்பது ஒரு பிராக்டிக்கல் என்று சொல்லுவேன். சுருங்கிய முறையில், உலகியல் முறையில், அது உலகியல் முறையில் சுருங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதாவது வேதாந்தத்தில் வேதங்களால் ஆக்கப்பட்டது வேதாந்தம். வேதாந்தத்தின் முடிவில் உபநிஷதம் இருக்கின்றது. அந்த உபநிஷத்தில் இருந்து சைவ சித்தாந்தம் உபநிஷம் மாதிரி அதிலிருந்து தொடங்குவதுதான் சைவ சித்தாந்தம். ஆகவே வேதாந்தத்தில் இருந்து சித்தாந்தம் வரும் முறை சரியானது. அதாவது ஒன்றை படித்துவிட்டு நன்றாக அதன்பின் சைவ சித்தாந்தத்தில் அதன் செயல்முறைகளை அதன் முறைகளின்படி சென்று கொண்டிருந்தால் பரம்பொருளின் திருவடியை அடையலாம். ஆகவே இந்த சித்தாந்தம் என்பது ஒரு முடிந்த முடிவு. இந்த முடிந்த முடிவை பார்க்கும்போது இதற்குள் சமயம் என்று ஒரு விடயம் வந்து போகின்றது. உலகத்தில் பல சமயங்கள் இருக்கின்றது. ஆனால் எல்லா சமயமும் ஒரே மூலத்திலிருந்துதான் வருகின்றது என்று ஒவ்வொரு சமயமும் சொல்லுகின்றது. மூலத்திலிருந்து உருவாகின்றது என்று. இருப்பினும் அந்த சமயத்துக்குரிய வேறுபாடு என்ன என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறியிருக்கின்றார். சமயங்களுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடு, அதாவது என்றும் உயிருள்ள பொருளாக, என்றும் அழியாத பொருளாக, என்றும் உள்ள பொருளாக எத்தனை பொருட்கள் ஒவ்வொரு சமயத்திலும் உண்டோ அதற்கேற்றவாறு அந்த சமயம் அமைகின்றது என்று சொல்கின்றார். இது ஒரு குறிப்புக்கு சொல்லியிருக்கின்றேன், சைவ சித்தாந்த பேராசிரியருடைய கருத்து. அதை நாங்கள் இப்போது எங்கே எடுத்து பார்க்க போகின்றோம் என்றால், வேதாந்தத்தை பார்ப்போமாக இருந்தால் எப்பவும் ஒரு பொருள்தான், அந்த பொருள்தான் பரம்பொருள். சித்தாந்த அடிப்படையில் வந்து பார்ப்போமாக இருந்தால் ஐந்து பொருட்களை உடையது சித்தாந்தம். அவை யாவன? பதி, பசு, பாசம். பாசத்தில் மூன்று பொருட்கள் இருக்கின்றன, ஆணவம், கண்மம், மாயை. ஆகவே வேதாந்தம் என்றது இந்த வரவிலக்கணத்தின்படி ஒரு பொருளால் ஆனது. சித்தாந்தம் என்பது ஐந்து பொருளால் ஆனது. அடுத்ததாக நாங்கள் இங்கே என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த பொருள் என்றால் என்ன, பொருளை எப்படி நாங்கள் வரையறுக்கலாம்? ஒரு பொருளை எடுத்தீங்கள் என்றால் அந்த பொருள் என்றதை அதை வரையறுப்பதற்கு அந்த பொருளுக்கு குணம் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் விளக்குகின்றார். ஒரு பொருளுக்கு குணம் இருந்தால்தான் அது பொருளாக அமைகின்றது. அதற்கு அவர் சொல்லும் உதாரணம் மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவை மல்லிகைப்பூ என்று வரையறுப்பதற்கு அதற்கு ஒரு குணம் இருக்கின்றது, அது வாசமாக இருக்கும். ஆகவே அந்த பொருளுக்குரிய குணமும் அந்த பொருளுடன் இருந்தால் அது முழுமையான பொருளாகின்றது என்று பொருளுக்கு வரவிலக்கணம் கொடுக்கப்படுகின்றது சைவ சித்தாந்த ஆசிரியரால். அடுத்ததாக என்னென்று பார்ப்போமாக இருந்தால், அடுத்தது நாங்கள் இந்த பொருள்களை பொருள் என்றதை வைத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த உலகம் எப்படி இருக்கின்றது அல்லது உலகம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்போமாக இருந்தால், இந்த உலகம் என்பது பொருள்களால் ஆனது என்பது தெரிய வருகின்றது. இந்த பொருள்களால் ஆனது உலகமாக இருந்தால், இந்த பொருள்கள் என்றால் என்னவென்று முதல் பார்த்தோம், அது குணங்களால் ஆனது என்று பார்த்திருக்கின்றோம். உலகம் பொருட்களால் ஆனது என்று பார்க்கின்றோம். ஆகவே உலகம் குணங்களால் ஆனது என்று தெரிய வருகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் வரையறுக்கின்றார். ஆகவே இந்த உலகம் ஒரு குணமயமானது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த குணமயமான இந்த உலகத்தில் இப்போது நாங்கள் வேதாந்தத்தில் பார்ப்போமாக இருந்தால், வேதாந்தம் பரம்பொருளை மாத்திரமே வைத்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்தோம். அந்த வேதாந்தத்தில் இறைவனுக்கு குணமில்லை என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் ஒரு முக்கிய கருத்து வேதாந்தத்தில். ஆனால் சித்தாந்தத்தில் இறைவனுக்கு எண்குணங்கள் இருக்கென்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இவைகளுடைய வித்தியாசங்கள் எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தால்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு வேறுபாடுகளும் தெரிய வராது, அல்லது புரியும், நன்றாக புரியும் என்று சொல்லலாம். ஆகவே இவை இரண்டும், வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்று சேர்ந்து போய்கொண்டிருக்கும் நிலையில் எங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் எங்களை குழப்பத்துக்குள் விட்டுவிடக்கூடாது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே நாங்கள் இப்ப பார்த்ததிலிருந்து பொருள் என்று சொன்னால் ஒரு குணங்களின் சேர்க்கை என்று பார்த்திருக்கின்றோம், சாரி குணங்கள் என்று பார்த்திருக்கின்றோம். உலகம் என்று சொன்னால் உலகம் பொருட்களால் ஆனது என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே உலகம் குணங்களை கொண்டது, குணங்களால் ஆனது. ஏனென்றால் உலகத்தில் பல பொருட்கள் உண்டு. ஆகவே உலகத்தை நாங்கள் இப்போது பார்க்கும்போது குணங்களின் சேர்க்கைதான் அது என்று எங்களுக்கு தெரிய வருகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகவே ஒரு பொருளின் குணம் அந்த பொருளை விட்டு அகலமாக இருந்தால் அந்த பொருள் இல்லாது போய்விடும் என்பது இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை கருத்து. இதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் என்ன உபமானம் சொல்கின்றார் என்றால், மல்லிகை பூவைத்தான் மீண்டும் எடுக்கின்றார். மல்லிகை பூவுக்கு வாசம் இருக்கின்றது, ஆகவே அது மல்லிகை பூவாக இருக்கின்றது. அதை சில நாட்கள் நீங்கள் மேசையிலோ அல்லது பூக்கடையிலிருந்து வேண்டி கொண்டு வைத்து விட்டால் அது வாடிவிடும், வாடி பின்னர் சருகாகிவிடும். அதன் பின்னர் அதனுடைய வாசத்தை இழந்துவிடும். இழந்தவுடன் அந்த பொருளுக்கு என்ன நடக்கின்றது? அந்த பொருள் இல்லாமல் போகின்றது. இது அந்த பொருளுக்குரிய விளக்கம் சைவ சித்தாந்த பேராசிரியரால் கொடுக்கப்படுகின்றது. இனி அடுத்த கேள்வியை அவர் முன்வைக்கின்றார். இந்த அடிப்படை கருத்துக்களை கூறுவதற்கு உலகத்தில் பொருள் மட்டும்தான் உண்டா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அதற்குரிய பதிவும் தருகின்றார். உலகத்தில் பொருள் மாத்திரமல்ல, பொருளுடன் சேர்ந்து சொல்லும் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். சொல் என்றால் வேர்ட். அது உண்மை. ஏனென்றால் இந்த உலகத்தில் பொருட்கள் மாத்திரம் இருந்து நாங்கள் அதை அனுபவிக்க முடியாது. அதற்கு ஒரு சொல்லும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பொருள் என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதற்குரிய பெயர் தேவை நிச்சயமாக, அதான் சொல். ஆகவே ஒரு பொருளுக்கு சொல்லும் இருக்க வேண்டும். மல்லிகை பூ என்றால் அதுக்குரிய பெயர் மல்லிகை பூ. ஆகவே இந்த உலகத்தில் இந்த உலகம் பொருள்களால் மாத்திரமாகவே ஆனதில்லை, சொற்களாலும் ஆனது என்று அடிப்படை கருத்தை சைவ சித்தாந்தத்தில் விளங்கப்படுத்துகின்றார் பேராசிரியர். ஆகவே இந்த உலகம் என்றால் அது பொருள் உலகம் என்றும் சொல்லலாம், சொல் உலகம் என்றும் சொல்லலாம். ஆகவே இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்கள். ஆகவே இவற்றை வைத்து நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால், இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் போது நாங்கள் வாழ்க்கையை இந்த பொருட்கள் மூலம் அனுபவித்து வாழ்கின்றோம். இந்த அனுபவத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்று பார்த்தால் அறிவு கிடைக்கின்றது. வாழ்க்கை என்றாலே அனுபவம். அனுபவம் என்னத்திற்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும்? அந்த அறிவை பெறுவதற்கு என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கூறுகின்றது. ஆகவே இந்த வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு இன்னும் ஒன்று முக்கியமாக எங்களுக்கு தேவை. அது என்னென்று பார்த்தால் பொறிகள். இந்த பொறிகள் இருந்தால்தான் நாங்கள் இந்த பொருட்களை உடல் என்று சொல்லும் எங்களுடைய உடலில் இருந்து பொறிகள் மூலம் நாங்கள் அனுபவத்திற்கு எடுக்கலாம். இந்த பொறியியல் இயங்காவிட்டால் எங்களுக்கு இந்த பொருட்களை அனுபவிக்க முடியாது. அது மற்றைய அடிப்படை கருத்து. ஆகவே எங்களுக்கு பொருள்கள் மாத்திரம் இருந்தால் காணாது. அதை அனுபவிப்பதற்கு பொறியியல் இருக்க வேண்டும். பொறியியல் மாத்திரம் இருந்தாலும் காணாது, அந்த பொறிகள் உபயோகத்தில் இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கூறுகின்றது. உபயோகம் என்று சொல்வதென்று என்னவென்றால், இந்த பொறியியல் என்று சொல்வது வெளிப்பொறிகள் உட்பொறிகள் இரண்டும் சேர்ந்து வரும். வெளிப்பொறிகளை உதாரணத்துக்கு எடுப்பீர்களாக இருந்தால் கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். ஆகவே இந்த ஐந்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தொழிற்படாவிட்டால் அந்த பொறியியலால் கிடைக்கும் அனுபவத்தை உங்களுக்கு எடுக்க முடியாது. ஆகவேதான் பொறியியல் மாத்திரம் இருந்தால் மாத்திரம் உங்களுக்கு அனுபவப்பட போதாது. அந்த பொறியியல் எல்லாம் இயக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஆகவே இந்த பொறிகளை வைத்து நீங்கள் அனுபவிப்பதென்பது இன்னொரு சொல்லாகவும் சைவ சித்தாந்த பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். அதை போகிப்பது என்று சொல்லுகின்றார் சுத்த தமிழில். போகிப்பது, போகிப்பது என்றால் எங்களுடைய விருப்புக்களை நாங்கள் அடைவது. ஆகவே இந்த விருப்புக்களை அடைவதால் தான் அந்த அனுபவம் வருகின்றது, அந்த அனுபவத்தால் தான் அறிவு வருகின்றது. ஆகவே இந்த இவற்றை பெறுவதற்கு எங்களுக்கு 4 கருவிகள் முக்கியமாக தேவை என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் அடிப்படை கருத்துக்களை சொல்லும் போது விளங்கப்படுத்துகின்றார். அந்த 4 விடயங்களும் என்ன என்று பார்த்தால், எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் இந்த போகத்தை அனுபவிப்பதற்கு, அதற்கு மேலாக உடல் வேண்டும். உடல் மாத்திரம் இருந்தால் காணாது, உடலில் கருவிகள் எல்லாம் இயக்கத்தில் இருக்க வேண்டும். கருவிகள் மாத்திரம் இயக்கத்தில் இருந்தால் மாத்திரம் காணாது. இந்த உலகத்தில் மற்றைய பொருட்கள் எல்லாம் நாங்கள் அனுபவிப்பதற்கு இருந்தால்தான் இதை முழுமையான அனுபவம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறுகின்றார். ஆகவே இந்த பொருளை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு இந்த 4 விடயங்களும் தேவை. அந்த 4 விடயங்களில் இந்த கருவிகள் முக்கியமானது, கருவிகளின் தொழிற்பாடு முக்கியமானது, பொருள் முக்கியமானது என்பதை நாங்கள் இங்கு அறிகின்றோம். ஆகவே உலகியலில் நாங்கள் பார்த்தோமென்றால், எங்களுடைய அருளாளர்கள் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், வாழ்க்கை என்பது அனுபவம் பாடம், வாழ்க்கையிலிருந்து தான் அனுபவிக்க வேண்டும் என்று உலகியலில் சொல்லியிருக்கின்றார்கள். சைவ சித்தாந்தத்திற்குள் கூட அதன் ஆதி கருத்தாக வாழ்க்கை என்பது அனுபவ பாடம், அந்த வாழ்க்கையிலிருந்து தான் நாங்கள் அனுபவத்தை பெறுகின்றோம், அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் நன்றாக விளங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதைவிட அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால், எப்படி இந்த பொருட்கள் தோன்றுகின்றன என்று ஒரு விடயத்தை அடிப்படை கருத்தாக சைவ சித்தாந்தம் சிந்திக்க சொல்கின்றது. இந்த பொருட்களை எப்படியெல்லாம் உருவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கும்போது அதற்கு ஒரு உபமானம் தருகின்றார் பேராசிரியர். அந்த உபமானம் என்னவென்றால், இப்போது நீங்கள் மண் என்றதை எடுப்பீர்களாக இருந்தால், ஒரு மூலப்பொருளை, அந்த மண்ணிலிருந்து நீங்கள் பானை செய்யலாம், விளையாட்டு பொம்மைகள் செய்யலாம், அந்த மண்ணிலிருந்து பலவிதமான பொருட்கள் நீங்கள் செய்யலாம். ஆனால் அதற்குரிய மூலப்பொருள் மண்தான். நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை மாத்திரம் எடுத்து இதை சற்று விளங்கிக் கொள்வோம். மண்ணிலிருந்து பானை உருவாகின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஆகவே அந்த தோற்றம், பானை என்ற தோற்றம் ஏற்பட்டது மூலப்பொருளான மண்ணிலிருந்து. ஆனால் அந்த பானையை உடைந்து விட்டது என்று வையுங்கள், பானை உடைந்து சுக்கு நூறாகிவிட்டது. அது மீண்டும் என்னவாகின்றது? மீண்டும் பழைய நிலையை அடைந்து மண்ணாகின்றது. ஆகவே இந்த உலகத்தில் எந்த பொருட்கள் உருவானாலும் அந்த பொருட்கள் உள்ளதிலிருந்து தான் உருவாகின்றது, அது ஆகவே பின்னர் மாற்றமடைந்து விடுகின்றது என்று எங்களுக்கு விளங்க வேண்டும் என்று பேராசிரியர் கூறுகின்றார். இதுதான் அடிப்படை கருத்து. ஆகவேதான் சைவ சித்தாந்தத்தில் கூட நாங்கள் பரம்பொருளிலிருந்து வந்தாலும் ஆன்மாக்கள் எல்லோரும் மீண்டும் நாங்கள் பரம்பொருளில்தான் ஒடுங்குகின்றோம் என்ற கூற்று எங்களுக்கு நன்றாக இந்த உலகியல் உபமானத்துடன் விளங்குகின்றது. ஒன்றும் தானாகவே தோன்றவில்லை, எல்லாம் இந்த இடத்தில் இருக்கின்றது. ஆனால் அது நிலை மாற்றம் அடைவதால் அதற்கு வேறு பெயர்களுடன் அவை பொருளாக தோன்றுகின்றது. அந்த பொருள் ஒடுங்கும் போது மீண்டும் மூலப்பொருளாக மாறுகின்றது என்பதுதான் யதார்த்தம் என்று சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கருத்தில் முக்கியமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த விளக்கமங்களுக்கு விளங்க வேண்டும் நன்றாக. இவை விளங்கி நாங்கள் இப்போது வேதாந்தத்துக்குள்ளும் சித்தாந்தத்துக்குள்ளும் வந்து பார்க்கலாம், இந்த விளக்கம் எப்படி அங்கு அமைகின்றது என்று. அதாவது இந்த பொருட்களை எடுத்து வைத்து மேலும் பார்ப்போமாக இருந்தால், இந்த பொருட்கள் 2 விதமாக எங்களுக்கு தோற்றமளிக்கின்றது. ஒன்று உயிருள்ள பொருட்களாகவும் மற்றது சடப்பொருட்களாகவும் தோற்றமளிக்கின்றன. அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். உயிருள்ள பொருட்களை நாங்கள் உயிர்ப்பொருள் என்று சொல்லுகின்றோம், சடப்பொருட்களை நாங்கள் சடப்பொருள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த பொருட்களை மேலும் ஆராய்ந்து கொண்டு போகும்போது இந்த சடப்பொருட்கள் எல்லாம் சடப்பொருளிலிருந்து தான் வருகின்றன, மீண்டும் ஒடுங்குகின்றன என்று எங்களுக்கு தெரிகின்றது. அதில் ஒருவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது மண்ணிலிருந்துதான் பானை வந்தது, பானை உடைந்தவுடன் மண்ணாகின்றது, அது உண்மை. ஆனால் இந்த உயிர் பொருட்களை எடுப்பீர்களாக இருந்தால், எல்லோரும் உலகியல் நிலையில் நாங்கள் யோசிக்கின்றோம், உயிர்களை தோற்றுவிக்கிறது இறைவன் படைக்கின்றார் என்று யோசிக்கின்றோம். சைவ சித்தாந்தம் வரையறுத்து கூறுகின்றது, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், சைவ சித்தாந்தம் படிக்கும் வரைக்கும். ஆனால் அதுதான் உண்மை. உயிர்கள் இறைவனால் படைக்கப்படவில்லை. உயிர்கள் அனாதியானது. அதைத்தான் நாங்கள் மேலும் பல வகுப்புகளுக்கு பின் பார்க்கப் போகின்றோம். சைவ சித்தாந்த தத்துவங்களில் உயிர்கள் படைக்கப்படும் பொருள் அல்ல. அது ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. அது என்ன மாதிரி இருக்கின்றது, என்ன மாதிரி படைக்கப்படுகின்றது, என்ன மாதிரி அழிக்கப்படுகின்றது, என்ன மாதிரி திரும்பவும் படைப்புக்கு வருகின்றது என்பதை நாங்கள் விரிவாக பின்னர் பார்க்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரிய வேண்டியது, உயிர் பொருட்கள் இறைவனால் படைக்கப்படவில்லை. ஆகவே இந்த ரெண்டு வித்தியாசமும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். உயிர் பொருட்கள் சடப்பொருட்கள், சடப்பொருட்கள் சடப்பொருட்களிலிருந்தே உருவாகின்றன, ஒடுங்குகின்றன. உயிர் பொருட்கள் அனாதியானது. ஆகவே இந்த விஷயத்தை மிகவும் முக்கியமாக சைவ சித்தாந்தத்தை நாங்கள் சென்று மேலாக படித்தாலும் சரி, ஆழமாக படித்தாலும் சரி, இந்த விடயங்கள் எங்களுக்கு நன்றாக அடிப்படை கருத்துக்கள் விளங்கி இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறுகின்றார். இதை இன்னொரு பெயருடன் அழைக்கின்றார்கள். இன்னொரு விடயத்தையும் பார்த்து அவற்றையும் பார்ப்போம். அதாவது இந்த விடயங்களெல்லாம் நடைபெறும் முறையை இரண்டு விதமாக சைவ சித்தாந்தத்தில் கூறுகின்றார்கள். ஒன்று காரண முறை, மற்றது காரிய முறை. காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது என்பது உலகியலிலும் உண்மை. அதை நாங்களும் உலகியல் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். எந்த ஒரு விடயம் நடந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு காரணத்தால் தான் அந்த விடயம் நடந்தது என்பது எல்லோருக்கும் புரிகின்றது உலகியலில். அதே போல்தான் சைவ சித்தாந்தத்திலும் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. இப்போது உலகியல் உதாரணத்தில் வந்து பார்ப்போமாக இருந்தால், மீண்டும் அந்த மண்ணையும் பானையையும், அந்த மண் தான் காரணமாக இருக்கின்றது அந்த பானை உருவாகுவதற்கு. பானை உருவாகியவுடன் அதற்கு பெயருடன் அது காரியமாக மாறுகின்றது. அதே மண்ணில் பொம்மை செய்தால் பொம்மை உருவாகியவுடன் பொம்மைக்கு ஒரு பெயருடன் அது பொம்மையாக உருவாகின்றது, அந்த அடிப்படை மண்ணிலிருந்து, மூலப்பொருளிலிருந்து. ஆகவே அந்த மூலப்பொருளாக இருப்பது காரணமாகவும், அதனால் உருவான பொருள் காரியமாகவும் இருக்கின்றது. இந்த காரிய பொருட்களுக்குத்தான் எங்களுக்கு பொருள்கள், பொருள் உலகமும் சொல்லுலகமும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அதற்கு ஒரு பெயர் தேவை. ஆகவேதான் இந்த சொல்லுலகம் என்பது, இந்த உலகத்தில் பொருள் உலகமும் சொல்லுலகமும் என்று இரண்டு பிரிவுகள் இருக்கென்பதை சிறிய நேரத்துக்கு முன் ஆராய்ந்தோம். ஆகவே நாங்கள் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்க விரும்பினால், முழுமையாக பார்க்காமல் பகுதியாக பார்க்க விரும்பினாலும், இன்றைக்கு அந்த அன்பர் கேட்ட வேதாந்தத்திலிருந்து தான் சித்தாந்தத்திற்கு பாபாஜி வரச் சொல்கின்றாரே, அதனுடைய அடிப்படை விளக்கம் என்னென்று கேட்டபடியால், அந்த நேரத்திலேயே உங்களுடைய அடிப்படை கருத்துக்கள், சைவ சித்தாந்தத்தை நாங்கள் பெரும்பாலும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த கருத்துக்களை, ஏனென்றால் சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்துதான் கிரியா யோகம் வந்திருக்கின்றபடியால் அதில்தான் எங்களுக்கு அடிப்படை கருத்துக்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்ப்பதற்கு, சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்ப்பதற்கு இப்படியான அடிப்படை கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியம். அடிப்படை என்று சொல்வது ஃபண்டமெண்டல். இப்படியான அடிப்படை கருத்துக்கள் உங்களுக்கு விளங்கினால்தான் நீங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை பார்க்கும் போது நீங்கள் சரளமாக அந்த வழியில் அதை பின்பற்றி கொண்டு, அதை அறிந்து கொண்டு, அதை அனுபவப்பட்டு கொண்டு செல்வதற்கு உறுதியாக இருக்கும். ஆகவே இதில் இருந்து காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது என்பது எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே இந்த காரணம் என்று சொல்லும் பொருளை இன்னொரு விதமாகவும் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் மேலும் படிக்கப் போகின்றோம், முதலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த காரணத்துக்குரிய விடயங்கள் எல்லாம் தூலமாக இருக்கும், சாரி சூட்சுமமாக இருக்கின்றது. காரியத்துக்குரிய விடயமெல்லாம் தூலமாக இருக்கின்றது. ஆகவே இந்த காரணம் காரியம் என்று பார்க்கும்போது, ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. எப்பவும் ஒரு விடயத்தை மீண்டும் அது மூலப்பொருளுக்கு போகும்போது அது சில நேரம் உங்களுக்கு அந்த மூலப்பொருளுக்குள், அதை ஏன் நாங்கள் மூலப்பொருள் என்று சொல்லுகின்றோம், ஏன் தூலப்பொருள் என்று, சாரி ஏன் சூட்சும பொருள் என்று சொல்லுகின்றோம் என்றால், இப்போது நீங்கள் மண்ணை பார்க்கின்றீர்கள், அது மண், அது பானையாக உருவாகின்றது. பானையை பார்க்கின்றீர்கள், அது ஒரு பொருளாக ஒரு சொல்லுடன் சேர்ந்து இணைந்திருக்கின்றது. ஆகவே இப்போது நீங்கள் பானையை பார்ப்பீர்களாக இருந்தால் அது தூலப்பொருளாக உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படுகின்றது. ஆனால் அது மண்ணிலிருந்து வந்தது, மண்ணும் உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படுகின்றது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போது சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு கேள்வி கேட்கின்றார், இந்த மண்ணுக்குள் தானே இந்த பானை இவ்வளவு காலமும் இருந்தது, உங்களுக்கு இந்த பானை தெரிகின்றதா மண்ணுக்குள் என்று? அதற்குரிய பதில் இல்லை. ஆகவே அதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த மண்ணுக்குள் தான் பானை இருந்தது, அந்த மண்ணில் இருந்துதான் பானை வந்தது. ஆனால் மண்ணுக்குள் பானை இருக்கும் போது அதை நீங்கள் இல்லை, அது இருக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மண்ணில் இருந்துதான் பானை வந்தது. ஆகவே அது இருக்கின்றது, அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அந்த நிலையை சைவ சித்தாந்தத்தில் சூட்சுமம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே பானை என்பது தூலம். பானை மீண்டும் ஒடுங்கி மண்ணாகும் போது அந்த மண்ணுக்குள் இருக்கும் பானை என்பது சூட்சுமம். ஆகவே இந்த காரண காரிய பொருட்களில் காரணத்துக்குள்ளே வந்து மூலத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அது சூட்சுமமாகத்தான் இருக்கும். இதை நாங்கள் போகப்போக விரிவாக எங்களுடைய ஆன்மாவையும் இறைவனையும் வைத்து பார்க்கப் போகின்றோம், பார்த்தும் இருக்கின்றோம் சில நாட்களில். ஆகவே இந்த தத்துவத்தை சைவ சித்தாந்தத்தில் முக்கிய தத்துவமாக சொல்கின்றார்கள். அதற்குரிய பெயர் சக்காரியவாதம் என்று சொல்கின்றார்கள். இது சைவ சித்தாந்தத்தில் முக்கியமாக சைவ சித்தாந்தம் படிப்பவர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம் என்று சொல்கின்றார்கள். அது மூன்று விடயங்களை கொண்டது. முதலாவது, இல்லாத ஒரு இல்லாத பொருள் ஒருபோதும் தோன்ற முடியாது. அது முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். இல்லாத பொருள் ஒருபோதும் தோன்ற முடியாது. ரெண்டாவது, உள்ள பொருள் ஒரு நாளும் அழியாது. மூன்றாவது, உள்ளது சிறக்கும் என்று மூன்று விடயங்கள் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கொள்கைகளாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் உணர வேண்டும். அவற்றிற்குத்தான் இந்த உதாரணங்கள். ஆகவே இந்த விடயத்தை, இந்த அடிப்படை கொள்கையை நீங்கள் இன்று இந்த அன்பரிடம் இருந்து வந்த வேதாந்த சித்தாந்த தொடர்புகளை பற்றியும் பல சமயங்களுக்கிடையில் என்ன வேறுபாடு என்பதை பற்றியும் பார்த்தோம் தொடக்கத்தில். ஆகவே இந்த அடிப்படை கருத்துக்களை இந்த அன்பரின் கேள்வியிலிருந்து எங்களுடைய சாதகர்கள் இன்று விளங்கிக் கொள்ளுங்கள். இதை கேட்டவுடன் நீங்கள் விளங்கிக் கொள்வது கடினம், அதுவும் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், திரும்ப திரும்ப ரெண்டு மூன்று தரம் கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த லாஜிக் உங்களுக்கு விளங்காது, அந்த தொடர்பு உங்களுக்கு விளங்காது. உலகியல் நிலையில் ஒரு முறை இதை இப்போது வாய்ப்பேச்சு மூலம் கேட்டுவிட்டு நாலு கேள்வியை கேட்கலாம். அதற்குரிய காரணம் விளக்கம் இல்லாத தன்மை. ஆகவே இதை மிகவும் நேரம் எடுத்து இந்த சத்சங்கத்தை நீங்கள் மிகவும் ரெண்டு மூன்று தரம் கேளுங்கள். கேட்டு இந்த அடிப்படை கருத்துக்களை, கொள்கைகளை, சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகளை சற்று அறியுங்கள். இன்னும் பல கொள்கைகள் இருக்கின்றது, ஆனால் இன்று சிலவற்றை தந்திருக்கின்றேன் அந்த அன்பரின் கேள்விக்கு கீழ். ஆகவே இதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். இது எங்களுக்கு, எங்களுடைய சத்சங்கங்களை நாங்கள் நடத்தி கொண்டு போகும்போது இவை உங்களுக்கு அடிப்படை கருத்துக்களாக தேவை. ஆனால் நாங்கள் பல விடயங்களை ஏற்கனவே மேல் விடயங்களை பார்த்து விட்டோம். அதை ஊக்கப்படுத்துவதற்கும் அதை நீங்கள் நோக்கி அதை சிந்தித்து அதில் பயனடைவதற்கும் இந்த அடிப்படை கருத்துக்கள் என்று கூறப்பட்டது மிகவும் முக்கியமான கருத்துக்கள். இது எவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள். நாங்கள் முறையாக அந்த இந்த கருத்துக்களை முன்னால் பார்க்காமல் எங்களுடைய கிரியா யோகத்தில் சொல்லப்படும் விடயங்களுக்கு அடிப்படையை நாடி சேவை சைவ சித்தாந்தத்தில் இருந்து பல கருத்துக்களை பார்த்து கொண்டு போகின்றபடியால் இன்று காலை இந்த கேள்வி வந்தபோது இந்த அடிப்படை கருத்துக்களை பற்றி சிறிது பேசுவோம் என்று நினைத்தேன். ஆகவே தான் பேசியிருக்கின்றேன் பாபாஜியின் அருளுடன். ஆகவே இதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். இந்த கருத்துக்கள் எங்களுடைய பழைய சத்சங்கத்தில் இருக்கும் சில உங்களுக்கு விளக்கமில்லாத விளக்கங்களை விளங்குவதற்கும் இனி நடக்கப்போகும் சத்சங்கங்களில் பல சைவ சித்தாந்த விளக்கங்களை நீங்கள் பெறுவதற்கும் நிச்சயமாக உதவும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் வேதாந்தம் சித்தாந்தம் பற்றிய பூர்ண விளக்கம் தெளிவாக எடுத்து கூறப்பட்டது என மிகவும் சுருக்கமாக நாங்கள் மீண்டும் ஒருமுறை பார்ப்போமானால், வேதாந்தம் கடவுள் மட்டும்தான் உண்டு என்று ஆதிசங்கர் கூறியதிலேயும், சித்தாந்தம் முடிந்த முடிவாக உள்ளது. சைவ சித்தாந்தத்தில் சித்தாந்தம் முடிந்த முடிவாக உள்ளது என்பதை சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களையும், அதே போன்று வேதாந்தம் ஒரு தியரியாகவும் சித்தாந்த
உங்களுடைய மியூட்டுக்கு போயிட்டீர்கள் இரவனையா, மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓகே, நான் மீண்டும் வருகின்றேன் இறைவன் ஐயா உங்களிடம். இப்போது கார்த்திகேயன் ஐயா,
மன்னிக்கவும், கடன் சிறுதரங்கள் மீண்டும் வரைகிறேன்.
சொல்லுங்க.
இன்றைய சத்சங்கத்தில் வேதாந்தம் சித்தாந்தம் பற்றிய விவரமான கருத்துக்கள் கூறப்பட்டது. எனவே அந்த கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக பார்ப்போமானால், வேதாந்தம் கடவுள் மட்டும்தான் உண்டு என்று ஆதிசங்கரர் கூறிய கருத்தையும், சித்தாந்தம் முடிந்த முடிவாக உள்ளது என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டுள்ள கருத்தையும் கூறியிருந்தீர்கள். அது மாத்திரமில்லை, அதற்கு உதாரணமாக வேதாந்தம் தியரியாகவும் சித்தாந்தத்தையும் பிரக்டிகளாகவும் கருதும் பொழுது அது மிகவும் சிறப்பாக விளங்கக்கூடியதாக இருந்தது. முடிந்த முடிவு என்றும் போது சமயம், சமயங்களில் பல சமயங்கள் இருக்கலாம், சமயம் மூலத்தில் இருந்துதான் உருவாகிய கருத்தையும், அடுத்து வேதாந்தம் பரம் பொருள் உண்டு எனவும், சித்தாந்தம் பொருள்களால் ஆனது எனவும், பொருள் என்றால் குணம் என்று அதற்கு விளக்கம் கொடுத்து, பொருள்கள் உலகம் என்பது பொருள்களால் ஆனது, உலகம் குணங்களால் ஆனது என்பதையும் சிறப்பாக விளக்கியிருந்தீர்கள். சித்தாந்தத்தில் எண் குணங்கள் உண்டு என்ற கருத்தும் கூறப்பட்டது. உலகம் குணங்களால் சேர்க்கை எனவும் கூறினீர்கள். அதற்கு மல்லிகை குழுக்களுடைய வாசனைகளுடைய போதை மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து உலகம் பொருள் உலகம் சொல்லுலகம் என்றும், அது மாத்திரமில்லை, வாழ்க்கை அனுபவத்தில் அறிவு கிடைக்கின்றது, இதற்கு பொறிகள் முக்கியம், பொறிகள் உபயோகத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் கூறினீர்கள். உலகியல் அருளாளர்கள் எப்படி பொருள்கள் உருவானது என்பதை கூறியதற்கு மண் பானை உதாரணம் மிகவும் சிறந்ததாக இருந்தது. எனவே சைவ சித்தாந்தத்தின்படி உயிர்கள் படைக்கப்படும் பொருள்கள் இல்லை எனவும், அதாவது உயிர் பொருட்கள் பரம்பொருளால் படைக்கப்படவில்லை என்பதும் சிறப்பாக காரணமுறை காரியத்தினால் விளங்கப்பட்டது. இறுதியாக இறுதியாக சிவயோகம், கிரியாயோகம், சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையான மூன்று கருத்துக்களும் இன்றைய சத்சங்கங்களில் மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டது. மிகவும் தெளிவாக இருந்தாலும் இந்த தெளிவை பெறுவதற்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுதுதான் எங்கள் மனத்தில் தெளிவு உண்பரும். எனவே எல்லோரும் இந்த சத்சங்கங்களை திரும்ப திரும்ப கேட்டு தெளிவு பெற்று அதனுடைய பலனை அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. பிரவீனையா முடிந்த அளவு அந்த கருத்தை சுருக்கி கொடுத்திருக்கின்றார். இருப்பினும் அடிப்படையாக சொல்லப்பட்ட சத்சங்கத்தை உள்வாங்குங்கள். வாங்கி அந்த கருத்துக்களை நீங்களாகவே அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதை ஆராய வேண்டும். மிகவும் முக்கியம் என்று சொல்லி நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இப்போது சொல்லலாம் சாதகர்களுக்கு.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
அருமையான சத்சங்கம். ஏனோ அருமையான சத்சங்கம் தான். அதுல இன்னைக்கும் ஒரு அருமையான சத்சங்கம். சார் சொன்னது போல உங்களுக்கு உணர்வு நிலையில கொஞ்சம் இதை எடுக்கிறதுக்கு கம்மியான நிலைப்பாட்டில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்க எடுக்க தான் போறீங்க. எடுத்து பாபாஜி உங்களுக்கு கொடுக்க தான் போறாரு. அதை பரிபூர்ணமா நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. அதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தம் 20 வருஷம் படிக்கிறவங்களுக்கு கூட இன்னும் அது புலப்படலை. அவ்வளோ பெரிய கடல் அது. அந்த கடல்ல நம்ம நீந்துறோம். ஆனா நம்ம நீந்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா பாபாஜி வந்து குருநாதர் இருந்து வழி நடத்துறதுனால நம்ம பருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அதுல உங்களுக்கு எந்த ஐயமும் வர வேண்டாம். ரெண்டாவது, இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில உள்ள ஒரு விஷயம் கிரியாயோகம். அந்த கிரியாயோகத்தினுடைய பயிற்சியை நம்ம செஞ்சிட்டு இருந்த நமக்கு சூட்சுமத்துல செய்யக்கூடிய வேலைய சூலத்துல காட்டக்கூடிய அறிவு நிலை தான் இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்து. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் கிரியாயோகத்துல செய்யக்கூடிய சூட்சம விஷயத்த சூலத்துல காண்றதுக்கு தான் இந்த அடிப்படை கருத்து. இந்த கருத்தை வந்து இந்த ஆழ்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துல என்னென்ன நடக்குது, சூட்சுமத்துல என்னென்ன நடக்குது என்றது எல்லாமே நீங்க காணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அது வந்து இறைவன் தான் நடத்தி வைக்கணும். அதுக்கு பாபாஜி தான் ஆதாரமா நிக்கணும். அது ஒரு விஷயம். அது அப்பாற்பட்ட விஷயம். அது அவர் யாராரு எந்தெந்த அளவுக்கு சாதனா பண்றாங்க, யாராரு எந்தெந்த அளவுக்கு தர்ம சிந்தனையில இருக்காங்க, யாராரு வினைப்பயனை கழிச்சிட்டு வராங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும். அது ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் இதனுடைய உண்மை கருத்து அந்த மாதிரி கிரியா யோகத்தினுடைய கருத்து வந்து அப்படி இருக்குது. சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயம் அப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை இன்னைக்கு இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த சத்சங்கத்தை 2-3 முறை போட்டு கேட்டு நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த சத்சங்க இது தொடர்ச்சியா பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு விளங்குறதுக்கு இலவாக இருக்கும். விளங்கி அதை அனுபவபூர்வமா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் என்றதை என்னுடைய சித்தறிவுக்கு அடியேன் தெரிஞ்ச அளவுக்கு இந்த சத்சங்கத்துக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி. மிகவும் அற்புதமாக அதை சொல்லியிருந்தீர்கள் கார்த்திகேயன் ஐயா அவர்கள். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லும்போது இன்னொரு விடயத்தையும் எங்களுடைய சாதகர்களுக்கு இந்த நிலையில் நான் கூற விரும்புகின்றேன். அவர் சொன்னது முற்றிலும் முற்றிலும் உண்மை. அது அவராகவே சொல்லவில்லை, சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை அவர் முன்மொழிந்தார். ஆகவே அதில் முக்கியம் என்னவென்றால், இந்த சைவ சித்தாந்தத்தை என்று நீங்கள் சைவ சித்தாந்தத்தை பின்னால் படிக்கப் போவதற்குரிய இப்படியான கிரியா யோகம் சைவ சித்தாந்தத்திற்கு இருக்கும் அடிப்படை கருத்துக்களை இப்போது நீங்கள் அறியும் போது இவற்றை நீங்கள் விளங்க வேண்டுமென்றால் உங்களுடைய அறிவு நிலையில் இதை சொல்லிலிருந்து எடுத்து அறிவாக்கி அதில் சிந்தனை செய்து உங்களுக்கு அதில் வரும் தெளிவை விட இந்த சத்சங்கத்தை கேட்டு ஒரு பேனையும் பேப்பரும் வைத்து இந்த இவற்றை ஒரு தொகுப்பாக எழுதுங்கள். சொல்லப்பட்ட முக்கிய விடயங்களை எழுதி பாருங்கள். ஓகே, பொருள் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, பொருளுக்கும் உலகத்திற்கும் என்ன தொடர்பு, உலகத்திற்கும் குணத்திற்கும் என்ன தொடர்பு, காரணத்துக்கும் காரியத்திற்கும் என்ன தொடர்பு என்று இவற்றை ஒரு பேப்பரில் நீங்கள் முழு சத்சங்கத்தை எழுத சொல்லவில்லை. இந்த முக்கியமான விடயங்கள், கூறப்பட்ட விடயங்களை எழுதி அதை தொடர்பு படுத்தி அதை கண்ணால் பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அதை இலகுவாக பற்றி கொள்வீர்கள். அங்குதான் சூட்சுமமே இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு நாலு விடயத்தை மாத்திரம் தலைக்குள் எடுத்துவிட்டு வைத்திருப்பீர்களாக இருந்தால் அதில் பல கேள்விகள் வந்து உங்களை குழப்பத்திற்குள் வைத்திருக்கும். ஆகவே இதை திரும்ப திரும்ப கேட்பது மாத்திரம் முக்கியமல்ல, கேட்பதை ஒரு பேப்பரில் எழுதி இந்த தொடர்பு எப்படி வேலை செய்கின்றது சொன்ன சத்சங்கத்திலிருந்து, ஆகவே அதை எழுதி பார்த்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய சித்தத்தில் பதிந்தது என்றால் பேந்து அது உங்களுடைய சித்தத்தை விட்டு அகலாது. அகலாத பட்சத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் சைவ சித்தாந்தத்தை விடயங்களை கேட்டுக்கொண்டு போகும் போது கிரியா யோகம் மூலமாக உங்களுக்கு எல்லாம் அது அடிப்படை கருத்துக்கள் மூலம் தெளிவு பெறும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியுடன் அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.